இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இழஞ்சி
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட உம்முடைய செய்திக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மன திரும்புதலின் சங்கீதம், சாம் ஆஃப் ரிப்பண்டன்ஸ். அநேக சங்கீதம் வேதாகமத்திலே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். வரலாற்றை சார்ந்த சங்கீதங்கள் இருக்கிறது, மனம் கசந்து அழக்கூடிய சங்கீதங்கள் இருக்கிறது, அநேக சங்கீதங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு சங்கீதம் என்னவென்று பார்க்கும் பொழுது மன திரும்புதலின் சங்கீதம். நாம் ஒரு பாவம் செய்துவிட்டோம், அந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த பாவத்தை விட்டு எப்படி தேவனிடம் சேர்வது என்ற அந்த ஒரு காரியத்தை தான் ஒரு சங்கீதமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சங்கீதம் தான் சங்கீதம் 51. இந்த 51 சங்கீதத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதியவர் தாவீது என்று நாம் பார்க்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த சங்கீதத்தை அவர் எழுதினார், இந்த சங்கீதத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, தாவீது மிகப்பெரிய ஒரு பாவத்தை அவர் செய்து விடுகின்றார். அதாவது பெர்சபாலோடு கூட ஒரு பாவ உறவுக்குள் அவர் கடந்து செல்கின்றார், விபச்சாரம் செய்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆம், 2 சாமுவேல் 11 நாம் வாசிக்கும் பொழுது அவர் செய்த பாவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பாவம் செய்த உடனே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அங்கே அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீது செய்த பாவத்தை உணர்த்தி, ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார், நீர் அழிந்து போவீர் என்று அநேக காரியங்களை அங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது அவர் மனம் கசந்து அழுந்து அவர் மன்றாடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் உன்னுடைய ஜீவனை அவர் காப்பாற்றி விட்டார், உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், ஆனாலும் நீ செய்த பாவத்திற்கு ஆன அந்த வினையை நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். உன்னுடைய குடும்பம் இது நிமித்தம் எப்படி கஷ்டப்படும் என்பதை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லி அங்கே கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். இந்த பாவத்திற்கு பிறகு தாவீதுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிற்று என்று கூட நாம் சொல்லலாம். எப்படி என்றால், இதற்கு முன்பதாக அவர் ஆண்டவரோடு கூட மிகப்பெரிய ஒரு ஐக்கியத்தில் இருந்தார், ஒரு உறவில் இருந்தார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவருக்குள் இருந்தது, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் அவருக்குள் இருந்தது. ஆனால் அவர் எப்பொழுது இந்த பாவத்தை செய்தாரோ அவருடைய அந்த நல் கிரியைகள் அவரை விட்டு கடந்து சென்று விட்டது. தேவனுடைய பரிசுத்த ஆவி அவரை விட்டு கடந்து சென்று விட்டது என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் தாவீது அவர் மனம் கசந்து அழக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்படி என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் என்று நாம் கேட்கும் பொழுது, மறிக்கக்கூடிய ஒரு ஆத்துமாவின் ஜபமாக இதை நாம் பார்க்கலாம். அதாவது பாவம் செய்து அந்த பாவ தண்டனையிலிருந்து வெளியே வர முடியாமல், தேவனுடைய அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து எழுதக்கூடிய ஒரு சங்கீதமாக அல்லது ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபமாக இதை கருதலாம். அவர் மறிக்கின்றார் என்று நாம் சொன்ன உடனே அவர் மறிக்கவில்லை, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறித்து போய்விட்டது. அவர் தேவனோடு அந்த உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் அவரால் மீண்டும் எழுந்து வரவில்லை. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம்தான் இது, ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜபம்தான் சங்கீதம் 51. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக பாவங்களை செய்து ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி சென்றிருக்கிறோம். நம் அனைவருக்குமே இந்த சங்கீதம் ஒரு உதாரணமாக இருக்கும், நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி சேரலாம் என்பதற்காக. முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மிருதுகளை நீங்க என்னை சுத்திகரியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாவீது ஏறக்கூடிய முதல் அந்த ஜபமே, ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு காண்பியும், எனக்கு நீர் இரங்கும், உம்முடைய இரக்கங்களினால் என்னுடைய மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும், என்னை நீர் சுத்திகரியும் என்று அங்கே தாவீது ஏறக்கூடிய ஒரு ஜபத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. சங்கீதம் 51 நாம் 5 பாகமாக பிரிக்கலாம். முதல் பாகம் மன்னிப்புக்காக அழக்கூடிய தாவீதை பார்க்க முடியும். இரண்டாவது பாகம் தன்னுடைய பாவங்களை வாக்கு மூலம் மூலமாக அவர் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தாவீதாக பார்க்க முடிகின்றது. மூன்றாவது பகுதி மறு சீரமைப்பு, மீண்டுமாக தான் இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாவீதை நம்மால் பார்க்க முடியும். நான்காவது பகுதி இருதயத்தை சுத்தப்படுத்த ஏற்கக்கூடிய ஜபத்தை நம்மால் பார்க்க முடியும். ஐந்தாவது பகுதி ஆண்டவரிடத்தில் அவர் பணிவோடு கூட ஆண்டவரை ஆராதனை செய்ய அவர் வழிபடுகின்ற அந்த வழிபாடை நம்மால் பார்க்க முடியும். முதலில் மன்னிப்புக்காக அவர் எவ்வாறு அழுந்தார் என்று பார்க்கும் பொழுது முதல் 2 வசனங்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம், ஆண்டவரிடம், ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கங்களின்படி, உம்முடைய மீறுதல்களை நீர் நீங்க என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறார். இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னுடைய அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மாற என்னை சுத்திகரியும். அவர் அழக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், நான் உம்மை விட்டு வழிவிலகி ஓடி போய்விட்டேன், நான் விபச்சாரம் செய்தேன், ஒரு பெண்ணோடு கூட நான் பாவம் செய்தேன், என்னுடைய அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது, என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று அவர் கண்ணீர் சிந்தி அழக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது 2 வசனம், தான் செய்த பாவத்தை அவர் ஒப்புக்கொள்கின்றார், அதாவது வாக்கு மூலங்கள் வாயிலாக ஒப்புக்கொள்கின்றார். 3 வசனம், 4 வசனம், 5 வசனம் நான் வாசிக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், அதாவது நான் செய்த பாவம் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, நான் செய்த பாவம் எப்பொழுதுமே என்னுடைய கண்களுக்கு முன்பாக வந்து வந்து போகின்றது. நான் உம்மை விட்டு தூரம் சென்று விட்டேன், என்னுடைய பாவம் கண்களுக்கு முன்பாக வந்திருக்கிறது. 4 வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இங்கே தான் செய்த பாவத்தை அவர் அறிக்கையிடுகின்றார். அவர் சொல்லக்கூடிய அந்த ஜபத்தை நீங்கள் பாருங்களேன், ஏறெடுக்கக்கூடிய ஜபம், அவர் எவ்வளவு அழகாக ஏறெடுக்கின்றார். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகின்றேன். அவர் என்ன சொல்கின்றார் என்றால், நீர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று தெரியும், ஆகிய என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுகின்றேன், என்னை சுத்திகரியுங்கள், நீர் பரிசுத்தமுள்ள தேவன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தன்னுடைய பாவத்தை அவர் ஒப்புக்கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். முதலாவது, நம்முடைய பாவங்களுக்காக நாம் அழ வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை சொல்ல வேண்டும். ஆம், நான் இந்த பாவத்தை செய்தேன் என்று சொல்ல வேண்டும். ஐந்தாம் வசனம், இதோ நான் தூர்குணத்தில் உருவாயினேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். இங்கே தாவீது சொல்லக்கூடிய இந்த ஒரு வசனம் மிக சர்ச்சையான ஒரு வசனமாக இருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது, நான் தூர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்படும் பொழுது, அநேகர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் அவர்கள் பிறக்கும் பொழுதே பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். அது தவறான கருத்து. என்ன தாவீது இங்கே சொல்ல வருகிறார் என்று பார்க்கும் பொழுது, இந்த பாவமான உலகத்தில் நான் பிறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நாம் பாவமான உலகத்தில் நாம் பிறந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாகத்தான் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம் எரேமியா 1:5, தாயின் கருவில் நீ உருவாக முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், இந்த ஜாதிகளுக்கு நான் உன்னை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினேன் என்று எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி தான் அபிஷேகம் செய்துதான் இந்த பூமிக்கு வருகின்றது. ஆனால் இந்த பூமியிலே அவர்கள் பிறந்த பிறகு இந்த பூமியிலே பாவம் நிறைந்திருப்பதனால் அவர்களுடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே பாவ சுபாவம் சரீரத்திலே இருக்கும். ஆனால் பெற்றோருடைய வளர்ப்பும் பெற்றோர்களுடைய அந்த அரவணைப்பும் அவர்களை பரிசுத்தமான பாதையில் நடத்தும். ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிள்ளையாண்டானே நீ நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் இங்கே தாவீது சொல்லக்கூடிய இந்த வசனம் 5, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்படும் பொழுது, நிச்சயமாகவே என்னுடைய தாய் இந்த பாவமான உலகத்தில் என்னை ஈன்றெடுத்தால், ஆனால் நீர் பரிசுத்தர், என்னை நீர் பரிசுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இப்பொழுது நாம் 3வது பகுதிக்கு வரலாம். இந்த 3வது பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்பொழுது தாவீது தன்னுடைய பாவத்துக்காக அவர் கண்ணீர் சிந்தி அழுது விட்டார். இரண்டாவது, தன்னுடைய பாவத்தை அவர் அறிக்கை செய்து விட்டார். 3வது, அவர் ஏற்கக்கூடிய அந்த ஜபம் என்னவென்று பார்க்கும் பொழுது, என்னை நீர் மறுபடியுமாக சீரமைக்க வேண்டும் என்று ஜபிக்கிறார். அதாவது, நான் எதை இழந்தேனோ அதை நீர் மீண்டுமாக என்னுடைய வாழ்க்கையில நீர் தர வேண்டும் என்று அவர் ஏற்கக்கூடிய ஒரு ஜபத்தை பார்க்கிறோம். 6வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் களி கூறும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். இங்கே அவர் ஏற்றுக்கக்கூடிய ஜபத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதனுடைய வரிகளை பார்க்கும் பொழுது, 7வசனத்திலே நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். இங்கே தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே, நான் உமக்காக வெண்மையான ஒரு நபராக இருந்தேன், பரிசுத்தமான ஒரு மனிதனாக இருந்தேன், பாவம் செய்யாதவனாக இருந்தேன், ஆனால் நான் பாவம் செய்து விட்டேன், ஆனால் கர்த்தரே என்னை நீர் சுத்திகரியும், ஈசோப்பினால் சுத்திகரியும், நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன், நான் மீண்டும் பரிசுத்தம் பெற வேண்டும். அதாவது, நான் இழந்த அந்த பரிசுத்தத்தை எனக்கு மீண்டும் தாரும், நான் இழந்த அந்த காரியத்தை எனக்கு தாரும் என்று இங்கே தாவீது அவர் கண்ணீர் சிந்தி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 8வசனத்திலே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும், என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். ஆம், கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவர் நினையாதிருக்கிறார். எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது. ஆனால் இங்கே தாவீது அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை மாத்திரம் செய்யவில்லை, ஆண்டவரே அந்த பாவத்தை நான் மீண்டும் செய்யாது இருக்கக்கூடிய பலத்தை எனக்கு தாருங்க, ஆண்டவர் என்னை மீண்டும் உருவாக்குங்க, என்னை புதுப்பியுங்கள் என்று இங்கே தாவீது இருக்கக்கூடிய ஜபத்தை பார்க்கிறோம். சரி, 4வது பகுதிக்கு வரலாம். இருதயத்தின் உட்புறத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கக்கூடியதை பார்க்கிறோம். 10வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இங்கே தாவீது ஏற்கக்கூடிய ஒரு ஜபத்தை நாம் இங்கே பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய சுத்த இருதயத்தை எனக்கு நீங்க உண்டாக்குங்க, நிலவரமான ஆவியை கொடுங்க, நான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாதபடி உமக்குள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஆவி எனக்குள்ள கொடுங்க, என் இருதயத்தை திடப்படுத்துங்க, என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ஜபிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க, உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கிட்ட இருந்து எடுத்து கொள்ளாதீங்க. தாவீதால புரிஞ்சிக்க முடிந்த ஒரு காரியம், ஆண்டுடைய பிரசன்னம் அவரை விட்டு சென்று விட்டது என்று. ஆகையால் தான் தாவீது இவ்வளவு கண்ணீர் சிந்தி அவர் ஜபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பன்னிரண்டாம் வசனம் வாசிக்கிறப்ப, உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்த அந்த ஒரு பாவத்திற்காக ஆண்டவரிடத்தில் எவ்வாறு மன்றாடினார், எவ்வளவு கண்ணீர் சிந்தி ஜபித்தார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்கின்றோமா? நாம் மீண்டும் அவரிடத்தில் வர வேண்டும். ஐந்தாவது பகுதி, பணிவான வழிபாடு. அவர் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார். 14-17 வரை வாசிக்கும் பொழுது, தேவனை என்னை ரட்சித்த தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவித்தான், தேவனே நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் எனக்கு தந்தருளும் என்று ஜெபிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது, ஆண்டவரே என்னுடைய நாவை சுத்தப்படுத்துங்க, நான் உம்மை துதிக்க வேண்டும், உம்மை ஆராதிக்க வேண்டும், உமக்கு மீண்டும் நான் என்னுடைய இருதயத்தை செலுத்த வேண்டும் என்று இங்கே தாவீது தன்னுடைய வழிபாடை குறித்து அவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் வாரம் வாரம் ஆலயத்துக்கு செல்கிறேன், அவனுடைய இருதயம் மாறவில்லை, என்னுடைய நாவு மாறவில்லை, நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை மாற்றுங்கள் என்று நான் சொல்லிக்க வேண்டும். தாவீதை ஆண்டவர் மன்னித்தார். மிக ஆச்சரியமாக நாம் பார்க்கும்போது, ஒரு விபச்சாரம் செய்த ஒரு மனிதன், தேவன் அவனை ஒரு ராஜாவாக அபிஷேகம் செய்திருந்தார், ஆனால் அவன் ஒரு பெரிய பாவம் செய்து ஆண்டு விட்டு சென்று விட்டான். ஆனால் தாவீதை ஆண்டவர் மன்னித்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்றால், இன்று உங்களையும் ஆண்டவர் மன்னித்து அவனை உயர்த்த பலவராக இருக்கிறார். ஆண்டவர் தாவீதை சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் மகன் தாவீது என்று சொல்கிறார். ஆம், ஒரு விபச்சாரக்காரன், ஒரு பாவம் செய்தவன் ஆண்டவருக்கு பிரியமாய் மாற முடியும் என்றால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற முடிய பிரியம் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கண்களை முடிய ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக வந்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசிரியர்கள், விசேஷமா பாவ பிரச்சனையால் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடுக கருத்தரே, பாவத்தை விட்டு வெளியே வர தாவீதை போல பாவ மன்னிப்பை பெற்று உமக்காக நிற்க நீ கிருபை செய்வோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை உங்களோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.